கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 18.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். நமது ஞான குரு முதல்வராகிய மெய்கண்டதேவர் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் சூட்டி மகள் வைதுகிறேன். சித்தாந்த பாதையை நமக்கு தன்னுடைய உண்மை விளக்கம் என்ற நூலினூடாக காட்டிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய போற்றுதலும் உரித்தாகட்டும். தற்போது திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலினோடு எங்களுடைய சித்தாந்த பாதையை நீட்டிக்கின்ற உமாபதி சிவாச்சாரியாருடைய திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்வோம். இந்த இரண்டு நூலுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளுக்கும் நம்முடைய வணக்கங்களை செலுத்தி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதன் முதலாக மாலை பொழுதில் வகுப்பு, அடுத்து நடக்கப் போகிற ஒரு மூன்று வகுப்பை கொண்டு இந்த வகுப்பினுடைய நிலையை நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம். இந்த திருவருட்பயன் வகுப்பு பற்றி நான் வகுப்பிலே கலந்து கொள்கிறவர்களோடு பேசிய போது இரண்டு விதமான கருத்துக்கள் எனக்கு சொன்னார்கள். அது பற்றி நான் முதல் உங்களோடு பேசிக்கொள்ள வேண்டும். அதிலே ஒரு சிலருடைய கருத்து, இதிலே இந்த நூலை உண்மை விளக்கம் போல மனத்திலே வாங்குவதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது என்று ஒரு இருவர் எனக்கு செய்தி சொன்னார்கள். இன்னொரு பகுதியினர், இந்த உரையாலே நாம் பல நன்மை பெறுகிறோம், புதிய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று இன்னொரு பகுதியினர் சொல்கிறார்கள். ஆகவே எனக்குள்ளே ஒரு சின்ன குழப்பம், இந்த எந்த நெறியை நாம் பின்பற்றுவது என்பது பற்றிய ஒரு குழப்பம். அது முக்கியமானவர்களாகிய நீங்கள் பல பேரோடு யோசித்து அது பற்றி முடிவெடுங்கள். சிவபாத சுந்தரனார் உரையை படிப்பதிலே தற்போது சில சிரமங்கள் இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அதிலே முக்கியமான ஒன்று, உங்கள் கைகளிலே நூல் இல்லாததாக இருக்கலாம். மீள படிப்பதற்கு உங்கள் கையிலே நூல் இல்லாதபடியால் அவர் சொல்லுகிற அந்த பெரிய விஷயங்களை தனியே புத்தியில் மட்டும் ஏந்திக் கொள்வதிலே சில சிரமம் இருக்கலாம் என்று கருதுகிறேன். புத்தகம் வந்துவிட்டால் மீள ஒரு தரம் பார்த்தால் அதிலே சிரமம் இருக்காது என்பது என்னுடைய முடிவு. சிவபாத சுந்தரனர் ஐயாவுடைய உரைக்கும் நாங்கள் முன்பு உண்மை விளக்கத்திலே படித்த ஆனந்தராஜன் ஐயாவினுடைய உரைக்கும் இடையிலே சில வித்தியாசங்கள் இருப்பதை நீங்கள் கவனித்து பார்த்தால் கண்டுகொண்டிருக்கலாம். உண்மை விளக்கத்துக்கு உரை செய்த ஆனந்தராஜன் ஐயா அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவு தெளிவாக விளக்கம் சொன்னார். அந்த பாடல் வரிகள், அந்த பாடல் வரிகள் சுட்டுகிற விஷயங்கள் என்று அவருடைய உரையிலே அந்த பாடலோடு தொடர்பு பட்ட அளவிலே உரை நின்றிருந்தது. சிவபாத சுந்தரனார் ஐயாவினுடைய உரையிலே இருக்கிற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், பாடல் உரையை அவர் மிக எளிமையாக சுருக்கமாக பதவுரையிலே சொல்லிவிட்டு விளக்க உரையிலே என்ன செய்கிறார் என்றால், அந்த பாடலின் அடிப்படையாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து அதற்குள்ளே புகுத்தி உரை செய்கிறார். அதுதான் வித்தியாசம். அதாவது நேரடியாக அந்த பாடல் வரிக்கு இவ்வளவும் போதுமே என்று நாம் நினைக்கக்கூடிய வகையிலே அதற்கு அப்பாலும் உள்ள விஷயங்கள், இந்த இந்த குரல் தருகிற இடத்தை வைத்து கொண்டு அதற்குள்ளே சித்தாந்த கருத்துக்கள் எங்கெங்கு இருக்கின்றனவோ அவற்றை தேடி புகுத்தி நமக்கு விளக்கம் செய்ய முயல்கிறார். இதுதான் இந்த ரெண்டு உரைக்கும் உள்ள வித்தியாசம். அதிலே என்ன சிரமம் என்றால், தனியே பாடலுக்கு உரை மட்டும் போதும் என்றால் பத உரையோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டியதுதான். ஆனால் சித்தாந்த படிப்பிலே நாங்கள் மேலும் 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 படித்து கொண்டு போகிற பொழுது இந்த சிரமத்தை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இது முதல் நிலைப்படிதான். சித்தியார் போன்ற நூல்கள் படிக்கிற பொழுது இன்னும் பல விஷயங்களை அவர்கள் உட்புகுத்தி நமக்கு செய்திகள் சொல்ல போகிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே மெல்ல மெல்ல நூலை கையிலே வைத்துக்கொண்டு மீள்வாசிப்பு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் எல்லோருமாக கூடி யோசித்து மாற்று கருத்து சொன்னாலும் எனக்கு அதிலே ஆட்சேபனை இல்லை. முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏனென்றால் சித்தாந்தத்தை பொறுத்தளவிலே அடிப்படை கருத்துக்கள் எல்லாம் உண்மை விளக்கத்திலே நாங்கள் ஓரளவு படித்து விட்டோம். அடிப்படை சித்தாந்தத்தினுடைய ஒரு வெளிவரைவு எங்களுக்கு இப்பொழுது ஓரளவு தெரியும். அதற்கு உள்ளே நுழைகிற பொழுதுதான், நாம் புது விஷயங்கள் கிடைக்கிற பொழுதுதான் ஒரு புத்திக்கு ஒரு சுவை வரும். இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப ஒன்றை படிக்கிறதான ஒரு மனநிலை வந்துவிடும் என்பதால் இந்த உரையை நாம் தொடர்வோம். நீங்கள் யோசித்து எல்லாருமாக சொன்ன பிறகு அதிலே மாற்றம் செய்வதானால் செய்வோம் என்று சொல்லி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைகிறேன். வேளமுகத்து விநாயகனை தொட வாழ்வு மிகுத்து வரும் நற்குஞ்சரக்கன்று நன்னிக்கலையானம் கற்கும் சரக்கன்று கான். விநாயகப் பெருமானுக்கு நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று கான் என்று காப்பு செய்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். தில்லைவாளந்தனர் தன்னுடைய ஞான குருவாக மறைஞான சம்பந்தவரை ஏற்றுக்கொண்டவர். சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை செய்தவர். பல இறையருளாலே பல அற்புதங்களை செய்தவர் என்று அவருடைய பெருமைகளை எல்லாம் நாம் முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறோம். 10 அதிகாரங்களிலே ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் என்ற வகையிலே 100 குறள்களை இயற்றுகிறார். அதிலே திருவருள் பற்றி 5 பயன் பற்றி 5 அந்த 10 அதிகாரங்களும் பிரிகின்றன என்று நாம் படித்தோம். அதிலே முதல் அதிகாரமாகிய 13 அதாவது இறைவன் என்று சொல்லப்படுகிற அல்லது இறை என்று சொல்லப்படுகிற அவன் பற்றிய விவரங்களை எல்லாம் அந்த 10 குறளிலே நமக்கு வகுத்து தருகிறார். நீங்கள் இப்போதைக்கு அதை மனதிலே வைத்து கொண்டாலே போதும் என்று நான் நினைக்கிறேன். அதிலே 1வது குறள் அகரம் என்கின்ற அச்சரம் மற்ற அச்சரங்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பதாகவும் அதவற்றை எல்லாவற்றுக்கும் மூலமாக நிற்பதாகவும் அந்த உவமையை கொண்டு இறைவன் உயிர்களோடு வைத்திருக்கிற தொடர்பை சொல்லுகிறார். இவ்வளவும் தெரிந்தால் போதும். 2வது குறளிலே இறைவனுடைய நிலையை உயிர்கள் அடையும்படியாக சக்தி செய்கிறாள். இறைவனுடைய சக்தி செய்கிறது. அப்படி செய்கின்ற சக்தியோடு பிரிவின்றி இருப்பவன் நம் இறைவன். இவ்வளவும் போதும். அதாவது 2வது குறளில் அவர் சொல்ல வந்த விஷயம் சக்திக்கும் சிவனுக்குமான தொடர்பு, சக்திக்கும் உயிர்களுக்குமான தொடர்பு. சக்தி உயிர்களை இறைவனுடைய நிலையை எய்தும்படி ஆக்கி தருகிறாள். அப்படிப்பட்டவள் இறைவனிலே பிரிவின்றி இருக்கிறாள். இது இறைவன் பற்றி நமக்கு தரப்படுகிற 2வது செய்தி. அதற்கு பிறகு இறைவன் பெரியவற்றை எல்லாம் கடந்த பெரியவனாகவும் நுண்மையானவற்றுக்கு உள் நிற்கும் நுண்மையானவனாகவும் பெறுதற்கு அருமையானவனாகவும் பேரருளுடையவனாகவும் இருக்கிறான். இவ்வளவும் தான் 4 செய்தி தான் இந்த குறளிலே. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் இந்த 4 குறள். இறைவன் பற்றி இன்னொரு செய்தி, அதாவது பதி பற்றிய இன்னொரு செய்தி. அதிலே சக்தி பற்றிய செய்தியை விட்டுவிட்டேன் என்று நினைக்கிறேன், சொல்லிவிட்டேன். அடுத்தது சிவத்தினுடைய பெருமை. அதுக்கு அடுத்ததான குறளிலே இறைவன் செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியங்களை சொல்லுகிறார். ஆக்கி இவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். உரை செய்கிற பொழுது நம்முடைய சைவ பெரியார் அதற்கு விரிவான விளக்கம் சொல்லுகிறார். அதை நாம் புத்தியிலே ஒரு பக்கத்திலே போட்டு வைக்கலாம். ஏனென்றால் அது திரும்ப திரும்ப வரப்போகிறது. அதற்கான ஒரு முன்னுரையாகத்தான் இதை சொல்கிறார். அடிப்படையிலே இறைவன் உயிர்களுக்காக பஞ்சகிருத்தியங்கள் செய்கிறான். இந்த குறளிலே தெரிகிற அடுத்த விஷயம், 4வது குறளிலே நமக்கு வந்த விஷயம் என்று நினைக்கிறேன். இனி 5வது குறளிலே இறைவன் இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்வதற்கு வடிவ மாற்றங்கள் கொள்கிறான். அருவாகவும் உருவாகவும் அருவுருவாகவும் அறிஞர்க்கு அறிவாய் இருக்கக்கூடிய உருவாகவும் அவன் தன் வடிவங்களை மாற்றிக்கொள்கிறான். அதாவது ஒவ்வொரு வரியிலே எழுதலாம். பதிவற்றி நாம் தெரிந்து கொள்கிற செய்திகள் அருவும் உருவும் அறிஞர்க்கு அறியாம் அறிவாம் உருவும் உடையான் உடன். அதிலே அறுவையும் உருவையும் இணைத்து அருவுருவும் என்று சேர்த்துக்கொண்டு இந்த 4 வடிவங்களும் இறைவனுக்கு உண்டு. இந்த அளவிலே நாம் நிறுத்தி கொள்ளலாம். அடுத்ததான குறளிலே, அதாவது 6வது குறளிலே இறைவன் இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்ய வடிவ வேதங்கள் கொள்கிறான் என்று படித்தோம். பஞ்சகிருத்தியம் செய்கிறான் என்று படித்தோம். அந்த பஞ்சகிருத்தியம் செய்வதற்காக அரு அரூறு அரூறு என்ற வடிவங்களையும் அறிஞருக்கு அறிவாக இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு அறிவுக்கு அறிவாக நிற்கக்கூடியாக உருவம் உடையவன் என்று படித்தோம். வடிவங்களை நாம் கொள்கிற பொழுது நமக்கு வடிவங்களை தர இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். அப்படியானால் இறைவனுக்கு வடிவங்களை கொடுக்க யாராவது இருக்கிறார்களா என்று வினா எழும்பும். அதை தீர்ப்பதற்காக அந்த வினாவுக்கு விடையாக பல்லார் உயிர் உணரும் பான்மை என மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. இறைவன் தானே தனக்கு வடிவங்கள் கொள்கிறானே தவிர திருவருளை கொண்டு அவனுக்கு வடிவங்கள் கொடுக்க அவனுக்கு மேலே ஒருவர் இல்லை. இது இறை பற்றிய அடுத்த செய்தி. அடுத்ததாக ஏழாவது குறளிலே, ஆனாய் அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடார் காணாத மண். பஞ்சகிருத்தியம் செய்கிறான், பஞ்சகிருத்தியங்கள் செய்வதற்காக வடிவங்கள் கொள்க. இன்னும் அதுக்கு முன்பே போனால் பெருமைகளுக்கெல்லாம் பெரியவற்றுக்கு பெரியவனாக இருக்கிறான், சிறியவற்றுக்குள் நிற்கும் சிறியவனாக இருக்கிறான், பேரருள் உடையவனாக இருக்கிறான், பேற்றின் அருமை உடையவனாக இருக்கிறான், ஐந்தொழில் செய்கிறான், ஐந்தொழில் செய்வதற்காக வடிவங்கள் கொள்கிறான், வடிவங்கள் கொண்டாலும் தனக்கு மேலொருவன் இல்லாதவனாக இருக்கிறான் என்ற பெருமையெல்லாம் சொல்லிவிட்டு இதையெல்லாம் கேட்டால் நமக்கு ஒரு பிரமிப்பும் பயமும் வந்துவிடுமோ, இவன் ரொம்ப பெரிய ஆளாயிருப்பான் போல் இருக்கிறதே நாம் அணுக முடியாதோ என்று ஒரு அச்சம் வராமல் இருப்பதற்காக அடுத்த குறளிலே சொல்கிறார், தேவர்களாலே அறிய முடியாதவனாக இருக்கிறவன் தான் இவன், ஆனால் நமக்கு அடியவர்க்கு அவன் நேராக நின்று காட்சி அருளுவான். இதுதான் அடுத்த செய்தி. ஆனாய் அறிவாய் அகலான் அடியவர்க்கு, அடியவரை விட்டு அகலாமல் என்று அருள் செய்வான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானாடார் காணாத மண் என்று முடிப்பார். வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அருமையாக இருக்கிற இவன் அடியவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் என்று அந்த இறைவனை நாம் பற்றலாம் என்ற நம்பிக்கையை தருகிறார். பிறகு அந்த இறைவன் எப்படி உலகத்தில் கலந்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிறார். எங்கும் இறையும் எரியூறு நீர்போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. வெண்ணீரே நீரிலே சூடு ஏறி கிடப்பது போல் விரவி கிடக்கிறான், உலகம் முழுவதும் விரவி கிடக்கிறான். அதே நேரத்திலே அந்த விம்மை தனித்தும் நிற்பது போல இறைவன் தனித்தும் நிற்கிறான் என்ற செய்தியை பதிவுகிறார். பத்தாவது குறளாக, ஒன்பதாவது குறளாக இறைவனுடைய இயல்பை சொல்கிறார். சில பேருக்கு இறைவன் நன்மை செய்கிறான். யார் அந்த சில பேர் என்றால் தன்னை அணுகியவர்களுக்கு நன்மை செய்கிறான், அணுகாதவர்களுக்கு நன்மை செய்யாமல் விடுகிறான். அப்படியானால் அவனுக்கு விருப்பு வெறுப்பு உள்ளவன் என்று பெயர் வந்துவிடுமே என்றால், அப்படி இருந்தாலும் அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. நலமிலன் நன்னார்க்கு, நன்னினருக்கு நல்லன், இது ரெண்டையும் சொல்லிவிட்டு ஆனால் சலமிலன் என்கிறார். அதற்கு விளக்கங்கள் சொல்கிற பொழுது அந்த மின்கம்பத்தை சொன்னோம், கண்ணாடியை சொன்னோம், இன்னும் பலவற்றை சொன்னோம். நம்முடைய குறைபாடு காரணமாக அவன் நன்மை செய்யாதவன் போல இருக்கிறான். அதாவது மின்கம்பத்தை விட்டு தூர போனவர்களுக்கு இருள் கிடைக்கிற பொழுது அந்த கம்பம் அவனை வெறுத்து செய்யவில்லை, அவனாக தூரே நின்று போய் துன்பப்படுகிறான். கிட்டடியிலே வந்தவன் ஒளி பெறுகிறான். இந்த இரண்டு நிலையையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் விருப்பு வெறுப்பில்லாதவன், அணுகினவர்கள் நன்மை பெறுகிறார்கள், அணுகாதவர்களுக்கு அந்த நன்மை கிடைப்பதில்லை. அதனாலே அவனுக்கு சங்கரன் என்ற நாமம் இருக்கிறது என்று சொல்லி முடித்தார். கடைசியாக பத்தாவது குறளிலே என்ன குறள் சொல்லுங்கள்?
உண்ணும் உளது ஐயம் இலது.
உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது வண்ணுபவம் தீர்த்து மருந்து. அதாவது இந்த பிறவியாகிய துன்பத்திலே இருந்து நம்மை தீர்த்து எடுக்கக்கூடிய மகா வைத்தியநாதனாகிய இறைவன் இருக்கிறான், உறுதிப்படுத்தி சொல்கிறார். யாராவது ஒருவர் உறுதிப்படுத்தி சொன்னால்தான் நமக்கு நம்பிக்கை வரும். சொல்லுகிறவர் ரொம்ப பெரியவர், அவர் சொல்லுகிறார் அனுபவம் தீர்க்கு மருந்து இருக்கிறது, அதை உன்னு நீ நினைப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி மனுபவம் தீர்க்கும் மருந்தாக இறைவன் இருக்கிற அந்த பெருந்தன்மையை சொல்கிறார். பிறவி பிறவி பிணிக்கு மருந்தாகவும் இறைவன் இருக்கிறான் என்று பத்து கருத்துக்கள் இறைவனுடைய அந்த பதிமூது நிலையிலே நமக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. இவ்வளவும் தெரிந்தால் போதும். இதுக்கு மேலே சைவ பெரியார் சொல்வதெல்லாம் நமக்கு இதை வைத்துக்கொண்டு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்கள். இந்த பஞ்சகிருத்தியம் ரெண்டு வகைப்படும் அப்படி சொல்லுகிறதெல்லாம் அது மேலதிகமான கருத்துக்கள். அதை மெல்ல மெல்ல உள்வாங்கலாம். இந்த பத்தும் தெரிந்துவிட்டால் நாங்கள் அடுத்த அதிகாரத்துக்கு போக இறைவன் பற்றிய 10 செய்திகள் நீங்கள் முடிந்தால் உங்களிடம் என்ன நூல் இருந்தாலும், இந்த புத்தகம் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, இறைவன் பற்றி திருவருட்பயன் சொல்லுகிற நிலை 10 கருத்துக்கள் என்று ஒரு 10 கருத்துக்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம். எழுதி பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெளிவாக 10 குறள் சொல்லுகிறது. நீங்கள் சிவபெரியாரை அதை விட்டுவிட்டு இந்த 10 கருத்தை மட்டும் பதிவு செய்யுங்கள். ஆகவே இறைவற்றிய பதிவற்றிய 10 கருத்துக்கள் பதிமுதல் நிலையிலே சொல்லப்பட்டு விட்டது. இனி உயிர் பற்றி சொல்ல வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் 3 பொருள் தான். அதை திரும்ப திரும்ப நாம் நினைக்க உள்பொருள் என்று சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டது 3 ஒன்று பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். இதிலே பது பேரறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள், பாசம் அறிவில் பொருள் என்று படித்திருக்கிறோம். ஆகவே வரிசைப்படுத்துகிற பொழுது தமிழர் முறைப்படி முதலிலே பதியை உயர்ந்ததாகிய பதியை சொல்லிவிட்டோம். இனி அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய பசு பற்றி சொல்ல வேண்டும். நாம் முன்பே படித்ததன்படி பதி எப்பொழுதும் ஒன்று, பசுவுக்கு அளவில்லை. எண்ணில் ஆன்மாக்கள் இருக்கின்றன என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காத ஆன்மாக்கள் இருக்கின்றன என்று படித்திருக்கிறோம். ஆகவே அந்த ஆன்மாக்கள் பற்றி சொல்வதற்கு ஒரு அதிகாரத்தை 2 அமைக்கிறார். அதற்கு உயிர் அவை நிலை என்று பெயர். உயிர் என்பது பசுவை குறிக்கும். அவை என்ற அந்த பன்மை சொல்லின் மூலம் பதி முதுநிலை என்று பதியை ஒருமையிலேயே சொல்லிவிட்டு அவை என்கின்ற அந்த பன்மை சொல் மூலம் உயிர் எண்ணிலடங்காத உயிர்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அந்த உயிர் பற்றிய விவரங்களை 10 குறளிலே சொல்லப்போகிறார். நாங்கள் அப்படி படித்து பார்ப்போம். அதாவது இந்த 10 குறளிலே முதல் குறள் சொல்லுகிற கருத்து என்ன, பிறகு அந்த குறள் சொல்லுகிற கருத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய பெரியார் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பிடிக்க முயற்சிப்போம். இன்றைக்கு இந்த நூலுக்குள்ளே நாம் நுழைகிறோம். முதல் குறளில் இருந்து நீங்கள் வாசிக்க தொடங்குங்கள்.
காப்பு செய்யும் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். திருவருட்பயன் 2 உயிர் அவை நிலை அதிகார 1000. அஃதாவது பலவாய உயிர்களது தன்மை. அவை என்றால் கூட்டம். குறள் 11. ஆன்மாக்கள் எண்ணில்லாதன. பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. கொண்டு கூட்டும் முறை.
முதல் செய்தி இப்படி படியுங்கள். இனி முதல் குறளிலே என்ன சொல்ல வருகிறார்? இப்பொழுது சொல்ல போற 10 குறளும் உயிர் பற்றிய செய்திகளை தருகிற குறள்கள். உயிர் என்றால் ஆன்மாக்கள். முதல் குறளிலே உயிர் பற்றி நமக்கு என்ன செய்தி தரப்படுகிறது என்றால் உயிர்கள் எண்ணில் அடங்காதன. இவ்வளவுதான் செய்தி. இதுக்குத்தான் இவ்வளவும் நாம போட்டு பிசைந்து அதெல்லாம் படித்து இதெல்லாம் படிக்கிறோம். படிப்பதிலே மகிழ்ச்சி வரும். முதல் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்திவாரத்தை சரியாக போட்டுவிட்டால் மேலே கட்டற அளவுக்கு கட்டிக்கொள்ளலாம். இப்பொழுது அத்திவாரம் என்னவென்றால் இந்த குறள் என்ன சொல்லுகிறது என்றால் உயிர் பற்றிய முதல் செய்தி, உயிரவை நிலை, அவை என்றது பன்மை. உயிர் பற்றிய நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி உயிர்கள் எண்ணில் அடங்காதன. இவ்வளவும் தெரிந்துவிட்டால் பொதுமாவதி சிவச்சாரியார் சொல்ல வந்தது இவ்வளவும் தான். நான் கொஞ்சம் நீட்டி இழுத்து சொல்வதாக உங்களுக்கு படலாம். இந்த படிப்பிலே இருக்கிற ஒரு கஷ்டம், ரொம்ப ஸ்லோவாக சொன்னாலும் இது சொன்னதை சொல்வது போல இருக்கும், ரொம்ப வேகமாக சொன்னால் ஒன்றும் விளங்காதது போல இருக்கும். ஆகவே முடிந்த அளவுக்கு அழுத்தி அழுத்தி நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். உங்களை கேட்டால் நான் இது இப்படி சொல்லது காரணம், இப்ப அடுத்த வகுப்பிலே நான் உங்களை கேட்டால் உயிரவை நிலையின் முதல் குறள் எதை சொல்கிறது என்றால் டக்கென்று சொல்ல வேண்டும், உயிர்கள் பலவாய் இருக்கின்றன. இவ்வளவுதான். இனி படிப்போம்.
ஆன்மாக்கள் எண்ணில்லாதன. பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. கொண்டு கூட்டும் முறை. துறந்தோர் தொகை பிறந்த நாள் போலும், துறப்போர் தொகை மேலும் பிறக்கும் நாள் போலும். பதவுரை. துறந்தோர் தொகை ஆன்மாக்களுள் முக்தியடைந்தோர் தொகை. பிறந்த நாள் போலும் அவ்வான்மாக்கள் பல பிறவிகளில் பிறந்து வாழ்ந்த நாள்களின் தொகைக்கு சமமாகும். துறப்போர் தொகை முக்தி அடையாமல் இருக்கும் ஆன்மாக்களின் தொகை. மேலும் பிறக்கும் நாள் போலும் அவ்வான்மாக்கள் முன்னர் பிறந்து வாழ்ந்த நாள்களுடன் இனி பல பிறவிகளில் பிறந்து வாழும் நாள்களும் சேர்ந்த தொகைக்கு சமமாகும்.
இதிலே ஒரு உவமையோடு இந்த உயிர்கள் பலவானவை என்பதை நமக்கு சொல்ல வருகிறார். அவ்வளவுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரொம்ப அகலக்கால் வைக்க வேண்டாம். அந்த உவமை என்னவென்றால், உயிர்களை அடிப்படையிலே ரெண்டாக பிரிக்கலாம் என்கிறார். இது நாம் முன்னுக்கு படித்ததை கொஞ்சம் புலிஷ் பண்ணுகிறோம். அவ்வளவுதான், உயிர்கள் ரெண்டு வகையாக பிரியும். பல வகையாக வேற வேறு வாய்ப்பாட்டிலே பிரித்திருக்கிறோம். இது இன்னொரு என்னவென்றால், ஒன்று முத்தி அடைந்த ஆன்மாக்கள், இன்னொன்று முத்தி அடைய வேண்டிய ஆன்மாக்கள். இவ்வளவுதான். ஒட்டுமொத்த எண்ணில்லாத உயிர்கள் என்று நாங்கள் ஆன்மாக்கள் என்று இருக்கிறது என்ன என்று படித்து விட்டோம். பசுவை பொறுத்தளவிலே, ஆன்மாக்களை பொறுத்தளவிலே அதற்கு எண்ணில்லை. எண்ணில்லாத ஆன்மாக்களை ரெண்டே ரெண்டு வகைகளை பிரிக்கலாமா என்றால் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் என்றால், ஒன்று இதுவரை பிறந்த அனுபவத்தினாலே ஆணவத்தினுடைய வலிமை நீங்கி இறைவனை அடைந்த ஆன்மாக்கள். அந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கிறதல்லவா, நடந்து கொண்டே இருக்கும், இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஆன்மாக்கள் முத்தி அடைந்து கொண்டேதான் இருக்கும். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி முத்தி அடைய முயற்சித்து கொண்டிருக்கும். நாங்கள் எல்லாரும் அந்த வரிசைக்குள்ளே வருகிறவர்கள். நாங்கள் மட்டுமல்ல, எல்லாருமே முத்தி அடைந்த ஆன்மாக்கள், முத்தி அடைய முயலும் ஆன்மாக்கள். ஒரு பெரிய விஷயத்தை என்ன வேணும் என்றால், ஒரு பெரிய பெருந்தொகையாக இருக்கிறது என்றால் அதை ரெண்டாக பிரித்து விட்டு எண்ணுவது சுகம். உங்களுக்கு அது அனுபவத்திலே வரும். இப்ப வீட்டிலே ஏதாவது ஒரு பொருளை வந்து அள்ளி கொண்டு கொட்டி விட்டார்கள், என்ன என்று சொன்னால் ரெண்டாக பிரித்து விட்டு எண்ணினால் சுலபமாக எண்ணலாம். ஆன்மாக்களினுடைய மொத்த எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகம் என்று சொல்ல வருகிறவர் அதை ரெண்டாக பிரித்து எண்ணிப்பார் என்கிறார். ஒன்று முத்தியடைந்த ஆன்மாக்கள், இதனால் வரைக்கும் முத்தியடைந்த ஆன்மாக்கள் என்று ஒரு ஒரு லிஸ்ட் போடு. முத்தியடைய முயற்சிக்கிற ஆன்மாக்கள் என்று இன்னொரு லிஸ்ட் போடு. இப்ப இது ரெண்டையும் எண்ண வேண்டும். இந்த ரெண்டினுடைய எண்ணிக்கைக்கும் ஒரு உபமானம் சொல்கிறேன் என்று விட்டு அவர் சொல்லுகிறார். பிறந்த நாள் போலும் மேலும் பிறக்கு நாள், அது வாசிங்க, பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும்,
பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை.
பிறந்த நாள் துறந்தோர்க்கான அளவு, மேலும் பிறக்கு நாள் துறக்க முயற்சிக்கிறவர்களுக்கான அளவு. ரெண்டு உவமை சொல்லிவிட்டு விட்டான். இந்த ரெண்டு உவமையும் நாம் எண்ணிக்கொள்ள முடியாததையே உவமையாக்கி இருக்கிறார். எண்ணிக்கொள்ள முடிந்ததா என்றால் ஆன்மாக்களுடைய மொத்த அளவும் நமக்கு தெரிய வந்துவிடும். இது ஒரு விளையாட்டு பண்ணுகிறார்கள். ஆன்மாக்களுடைய எண்ணிக்கையை எண்ணில்லாதவை என்று சொல்லிவிட்டபடியால் அதை யாரும் எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் அதனுடைய அளவின் விரிவு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். பிறந்த நாள் மேல், பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர், துறந்தோர் பிறந்த நாள், இது நாள் வரைக்கும் ஆன்மாக்கள் எத்தனை பிறந்து எவ்வளவு எவ்வளவு பிறந்ததோ அதை கணக்கு பண்ணிப்பார். அதுதான் துறந்தவர்களுடைய அளவு. இன்னும் எத்தனை ஆன்மாக்கள் பிறக்கப் போகிறதோ என்று எண்ணிப்பார். அதுதான் துறவு நோக்கி முயற்சிக்கிறவருடைய அளவு. இது ஏதோ அளவு காட்டுவது போல நமக்கு அந்த பிரம்மாண்டத்தை உணர்த்துகிறாரே தவிர, இது அளவு காட்டின விஷயம் அல்ல. பிள்ளையை கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகிற தந்தை பிள்ளை களைத்து போய்விடக்கூடாது என்பதற்காக இதோ கோயில் வந்து விட்டது என்று ஏதோ ஒன்றை காட்டுவது போல, நமக்கும் இந்த ஆன்மாக்களுடைய விரிவை காட்டுவதற்காக இது நாள் வரைக்கும் பிறந்த ஆன்மாக்களுடைய பிறந்த நாள்களை எடுத்துக்கொள். அதுதான் துறந்தவருடைய அளவு. இனி பிறக்கப் போகிற ஆன்மாக்களுடைய அந்த அளவை எடுத்துக்கொள். அதுதான் துறவு நோக்கி முயற்சிக்கிறவருடைய அளவு என்று சொல்லி ஆன்மாக்கள் பல என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இதுதான் இதன் குரல் சொல்லுகிற அடிப்படை விஷயம். ஒன்று ஆன்மாக்கள் பல என்கிறது, அதை ரெண்டாக பிரிக்கிறது. துறந்தோர் துறப்போர், துறந்தோர்க்கு இதனால் வரை பிறந்த உயிரை எண்ணி பார்த்து எடுத்துக்கொள் என்கிறார். எண்ண முடியாது என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார். அதுபோல துறக்கப்போ முயல்கிறவர்களுக்கு இனி பிறக்கப் போர்களை எண்ணிக்கொள் என்கிறார். அதுவும் எண்ண முடியாத விஷயத்தை சொல்லி இதுதான் ஆன்மாக்களுடைய அளவு என்று அந்த அளவின் விரிவை காட்டுகிறார்.
பதவுரை இன்னொரு அடி படிச்சிருக்கீங்க, பொழிப்பா படிச்சிருந்தேன். பதவுரை, ஆன்மாக்களுள் முக்தியடைந்தோர் தொகை அவ்வான்மாக்கள் பல பிறவிகளில் பிறந்து வாழ்ந்த நாள்களின் தொகைக்கு சமமாகும். முக்தி அடையாமல் இருக்கும் ஆன்மாக்களின் தொகை அவ்வான்மாக்கள் முன்னர் பிறந்து வாழ்ந்த நாள்களுடன் இனி பல பிறவிகளில் பிறந்து வாழும் நாள்களும் சேர்ந்த தொகைக்கு சமமாகும். உரை குறிப்பு, நிரல்நிறை பொருள்கோள் பற்றி ஒரே வாக்கியமாக நின்ற இச்செய்யுள் துறந்தோர் தொகை அத்துறந்தோரது பிறந்த நாளை போலும் எனவும், துறப்போர் தொகை அத்துறப்போரது முன்னர் பிறந்த நாளின் மேலும் இனி பிறக்கும் நாள் சேர்ந்த தொகையை போலும் எனவும் தனித்தனி வாக்கியமாக பிரித்து பொருள் உரைக்கப்பட்டது.
ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் பெரிய சிக்கலான ஒரு வசனம் போல நமக்கு தோன்றுகிறது. இந்த நிரல் நிறை என்பது பற்றி நாங்கள் திருக்குறளிலேயே படித்து விட்டோம், ஆரம்பத்திலேயே படித்து விட்டோம். உங்கள் எல்லாருக்கும் அது நன்றாக தெரியும்.
அன்பும்
மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற அந்த குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது பரிமேலழகர் நிரல் நிறையாய் பொருள் கொள்கை என்றார். நிரல் நிறை என்றால் என்னவென்றால், முன்னுக்கு ரெண்டு விஷயம் சொல்லி பின்னாலே ரெண்டு விஷயம் சொன்னால் நிரல் நிறை என்று சொல்லிவிட்டால், முன்னுக்கு சொன்ன ரெண்டு விஷயத்தின் முதல் விஷயத்தோடு பின்னால் வந்த ரெண்டு விஷயத்தின் முதல் விஷயத்தை பொருத்தி பார்ப்பது, அங்கே இரண்டாவது வருவதை இரண்டாவதோடு பொருத்தி பார்ப்பது. நிரல் நிறை முறைப்படி ஒழுங்கு கொள் பொருள் கொள்வது என்பது இப்படித்தான். அன்பு மரணம் உடைத்தாயின் பண்பும் பயனும், அன்பு மரணம் முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, பண்பும் பயனும் இருக்கிறது. அப்போ எப்படி பொருள் வேண்டும் என்றால், அன்பு பண்பாகவும் அறம் பயனாகவும் இல்லறத்துக்கு இருக்க வேண்டும் என்று எடுப்பதுதான் நிரல் நிறை. அதே அமைப்பிலே தான் இந்த குறளும் இருக்கிறது. பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் என்று ரெண்டு எடுத்து விட்டிருக்கார், பின்னாலே துறந்தோர் துறப்போர் என்று ரெண்டு எடுக்கிறார். ஆகவே பிறந்த நாளை நீ துறந்தோருக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கொள், இனி பிறக்க போகும் நாளை இனி துறவு என்ன முத்தியடைய முயற்சிக்கிறவர்களுடைய அளவுக்கு எடுத்துக்கொள். இவ்வளவுதான் விஷயம், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை திருப்பி ஒரு தினம் பார்த்து விட்டு போங்க.